بسم الله الرحمن الرحيم.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم ثم بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலையங்கம் முத்தலாக், அதாவது தலாக் என்றால் என்ன, இன்று நடைமுறையில் பரவலாக தலாக் என்பதை இஸ்லாமிய ஷரியத் உண்மையில் அது பெண்களுக்கு பாதிப்பை தருகிறது, அது அப்படித்தானா, இன்றைக்கு பெரும் அளவில் பெரிய ஒரு பிரச்சனை இந்தியா முழுக்க இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த விஷயத்திற்காகத்தான். எனவே முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் சரி, இந்த விஷயத்தில், தலாக் விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுத்தருகிறது என்பதை நாம் கொஞ்ச நேரம் கவனமாக இன்ஷால்லாஹ் நாம் கேட்போம். அன்பிற்குரியவர்களை, இந்த ஷரியத் சட்டத்தை பொறுத்தவரையில் இது மனிதர்கள் இயற்றிய சட்டம் கிடையாது. இது யார் இயற்றிய சட்டம்? அல்லாஹ் இயற்றிய சட்டம். நம்மை படைத்தவன் எவனோ அவன் தான் மனித சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட சட்டங்களை வழங்கியிருக்கிறான். எனவே ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய சட்டம் முரண்படவே செய்யாது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றும் போது மனித சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. இதை நாம் ஆரம்பத்தில் அடிமனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த ஷரியத் சட்டத்தின் படி முத்தலாக் என்பது அது சரியானதாக இல்லை என்று இப்பொழுது அல்ல, 1985 அப்பொழுதே இதே போன்று இப்பொழுது கொண்டு போன ஒரு பெண்ணை போன்று அன்றுமே கொண்டு போய், எனவே அதற்கு ஏற்றவாறு கோர்ட்டு தீர்ப்பளித்து பிறகு வாபஸ் வாங்கியதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எடுத்து முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும், இந்த முஸ்லீம்கள் உண்மையில் அவர்கள் சரியானவர்கள் கிடையாது, இஸ்லாமிய சட்டம் மனித சமுதாயத்திற்கு எதிரானது என்பதை மக்கள் எல்லோரும் பேச வேண்டும் என்ற சுயலாபத்திற்காக, தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு நச்சுக்கருத்துக்களை திணிப்பதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் என்னவென்றால், தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் உண்மையில ரெண்டு பேரும் வாழ முடியாதா என்றால் நிச்சயமாக வாழலாம், இஸ்லாம் அப்படி சொல்லுது. ஆனால் இன்று பெரும்பாலான முஸ்லிம் ஜமாத்துகள் உட்பட கணவன் வந்து மனைவியை பார்த்து தலாக் 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 சொல்லிட்டா அவ்வளவுதான், சேர முடியாது அப்படின்னு சொல்றதுனால தான் இன்னைக்கு பெரிய அளவுல பிரச்சனை. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார், யார சொல்லுங்க அந்த மாதிரி மூன்று தடவை தலாக்கு சொல்லிவிட்டேன் என்று சொன்னவுடன் அது செல்லுபடியாகாது, ஒன்றுதான், எனவே நீ மீட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எத்தனை தடவை மனைவியை பார்த்து ஒரே நேரத்தில் தலாக் தலாக் என்று சொன்ன, மூணு தடவை கிடையாது, 30 சொன்னாலும் சரி, 300 சொன்னாலும் சரி, அந்த தலாக்கு ஒன்றாகத்தான் கணக்கெடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி மூணு தடவை பல தடவை தலாக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுறாங்க. நான் இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஷரியத்துல விளையாடுகிறார்களா அப்படின்னு கேட்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நல்ல விளங்கணும், ஏன் இந்த பிரச்சனை இப்படி வருகிறது என்றால், நம்ம இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய ஜமாத்துகள், ஆதி பெருமக்களும் கூட மூன்று தலாக்கு ஒருவர் மனைவி மீது சொல்லிவிட்டால் அதோட ரெண்டு பேரும் வாழ முடியாது அப்படின்னு சொன்னதாலதான் பிரச்சனை. அப்ப இது பெண்ணுக்கு பாதிப்பா இல்லையா? உண்மையிலே பாதிப்பு தான். அவ பாதிப்பு அடைகிறாளா இல்லையா? ஆ, பாதிப்பை அடைகிறாள், நிச்சயமாக அடைகிறாள். எப்படி அடையாம இருக்க முடியும்? மூணு தடவை தலாக் தலாக் சொல்லிட்டு அந்த ஒரே நேரத்துல அப்படி முடித்துக் கொண்டால் அவளுக்கு பாதிப்பு தானே. ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முறை தலாக் கையாளப்பட்டால் பெண்களுக்கு பாதிப்பல்ல, பாதுகாப்பு என்பதை தான் இஸ்லாம் சொல்றது. இப்ப இந்த பிரச்சனையை கொண்டு போய் எடுத்து கொண்டு போறீங்களா இல்லையா? அப்ப போகும்போது அவள் என்ன சொல்கிறாள் என்றால், இஸ்லாமிய ஷரியத்துபடி இப்படி கிடையாது, எனவே அதை நீங்கள் கேட்டு வாங்கி தாருங்கள் என்றுதான் சொல்றாள். ஆனா இங்க அப்படியே திசை திருப்பி மாற்றமாக மக்களுக்கு மத்தியில பரப்புவதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, ஆரம்பமாக நீங்கள் எல்லாம் படித்து பாருங்கள், சூரத்துல் நிசா பெண்கள்னே ஒரு அத்தியாயம் இருக்கு. ஆண்களுக்கு தனியே ஒரு அத்தியாயம் கிடையாது, ரிச்சார்ட் எல்லா அத்தியாயத்தை இறக்கல. ஆனா அண்ணா சுன வச்சிருக்கான், ஒட்டுமொத்தமா மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பின்னாசுமே அந்த சூறா வேலை வச்சிருக்கான். ஆனால் அந்த அண்ணா சூப்பரத்த வரைக்கும் எல்லாரும் உள்ள வந்துருவோம், மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் வந்துருவோம். ஆனா நிசா என்பது பெண்கள் மட்டும்தான், அதுவே ஒரு பெரிய சிறப்பு. பெண்கள் என்ற அத்தியாயத்திலேயே முழுமையாக பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல 34வது வசனத்தை எல்லாரும் நம்ம படிக்கணும், படிச்சது மனப்பாடம் பண்ணணும் அந்த சட்டத்தை. உண்மையிலேயே அதுல என்ன அழகா சொல்றா பாருங்க, அல்லாஹ் கப்பா மூணு அழகிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள். விமா சொத்தலும் அழகாதின், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையிலேயே அவர்களுக்கு இடையே ஒரு சிறப்பை ஆண்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கான். நிர்வாகத்தால், வலிமையால், அறிவால் இப்படி அல்லாஹ் ஆண்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இன்னொன்னு என்ன தெரியுமா, அம்பாலியும் கணவன் அவர் தன்புறத்திலிருந்து செலவு செய்ததுனால சம்பாத்தியம் அவர் செய்வது, அவர் அந்த பொருளாதாரத்தை கொண்டு குடும்பத்திற்கு செலவு செய்வதனாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் சொன்னா, ஆண்களை பெண்களுக்கு நிர்வகிப்பவர்களாக ஆக்கியிருக்கிறான். சரியா நல்ல பெண்கள் யாரு தெரியுமா, கட்டுப்படக்கூடிய பெண்கள். அல்லாஹ் பாதுகாப்பதை கொண்டு கணவன் இல்லாத போது மறைவிடத்தில இருந்து அவன் தனது கருப்பை பேணி பாதுகாக்கிறாளே, இவள் தான் நல்ல பெண்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அடுத்தது சொல்றான் பாருங்க, நீங்கள் பெண்கள் விஷயத்திலே உங்களுக்கு மத்தியிலே ஒரு பிணக்கு ஏற்படும் என்று ஆண்களே நீங்கள் அஞ்சுவீர்கள் என்று சொன்னால், முதலாவது என்ன தெரியுமா, முதல் முதல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு இஷ்யூ வருது. அந்த பிரச்சனை வரும்போது எப்படி கணவன் கையாள வேண்டும், உடலே தல 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 சொல்லி பிடிக்கிறதா, அப்படி இஸ்லாம் அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குதா இல்ல. அப்ப இவர்கள் சொல்வது போட்டு அல்ல, அப்படி சொல்லல, உங்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்தது என்று சொன்னால் வைபோகுன்ன, நீங்க அவர்களுக்கு முதல்ல அட்வைஸ் செய்யுங்க, முதல்ல உபதேசம் செய்யுங்க. இப்படிலாம் இருக்க கூடாதுமா, நல்லவளா இருக்கணும், மார்க்க அடிப்படையில இருக்கணும், நல்ல புரிந்துணர்வு இருக்கணும் அப்படின்ட்டு முதல் முதல்ல தான் அட்வைஸ் பண்ணணும். அடுத்தது கேட்கல, என்ன சொன்னாலும் அந்த பேச்சு எடுபடல அப்படின்னு இருக்குமே. ஆனால் ஒரு சுரு உண்ணப்பில் மலாஜரி, படுக்கையிலிருந்து கொஞ்சம் பிரிந்து இருங்க, அப்பமாவது கொஞ்சம் எல்லாத்தையும் மாற வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து படுக்கிறத விட்டு தனியா கொஞ்சம் விலகி இருங்க. அப்படி விலகுறதுனால மனமாற்றம் என்ன செய்யும், ஏற்படும். இது ரெண்டாவது முறை. மூணாவது முறை அப்படியே செட் ஆகல, அவள் அவள் பிடியில தான் இருக்கிறா அப்படின்னு இருக்குமே. ஆனால் ஒவ்வொரு உண்ண அவர்களை லேசா அடிங்க, காயம் ஏற்படாது. அவளை லேச அடிக்கிறதா இருந்தா, இன்னைக்கு யாரெல்லாம் அதெல்லாம் பேசுறாங்களோ, பெண்களை வந்து இஸ்லாம் கொடுமைப்படுத்துகிறது இப்படிதான் பேசுறாங்களோ, அந்த சமுதாயத்துல தான் கணவன்மார் வந்து மனைவி துவைப்பதை பார்க்கலாம், ரோட்டுக்கு அந்த பிரச்சனை கொண்டு வர்றதை பார்க்கலாம், மனைவியை அவன் கொலை செய்வதை பார்க்கலாம், சமூக அடித்து கொலை, அது மாதிரி என்னென்ன கொலைகள் எல்லாம் பாக்குறோமோ அப்பளமோ, இன்னைக்கு யாரு வந்து இன்னைக்கு என்னதான் நமக்கு பேசிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய சமுதாயத்துல பாக்கலாம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா, காயம் ஏற்படாமல் அடியுங்கள் அப்படின்னு சொல்லுது. சரி, அதுக்கும் உடன்படலையா, எத்தனை ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, மூணு முடிஞ்சிருச்சு, அப்படிதானே, முதல்ல அட்வைஸ் பண்ணணும், அடுத்தது படுக்கையிலிருந்து பிரியணும், அதுக்கு பிறகு லேசா அடிக்கணும். சரி, இதுக்கும் சரியாகல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் சொன்னா, இவர் கணவர் தன்புறத்திலிருந்து ஒருவரை வந்து நீதிபதி ஆக்கி, அவர் பெண்ணிடத்திலிருந்து ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு தலைவரை ஒரு நியமித்து ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த வரக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்படியாவது ரெண்டு பேரும் பிரிச்சு விடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க கூடாது. அவங்க எப்படி இருக்கணும் என்றால், அஸ்லிஹு பைனஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ் சொல்றமா சுபானல்லாஹ், உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ஷரியத்து, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம்ன்றதுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு உதாரணம் எந்த மார்க்கத்திலையும் எந்த மதத்திலையும் பார்க்க முடியாது. அழகான ஒரு வழிகாட்டுதல், அப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ரெண்டு பேரும் சீர்திருத்தம் ஏற்படுத்துங்க, ரெண்டு குடும்பத்தோட போய் அந்த மக்களை வந்து அவங்கள சீர்திருத்தம் ஏற்படுத்துங்க. அதுல அவங்க கட்டுப்பட்டாங்கன்னு சொன்னா, திரும்ப மனம் மாறி விட்டார்கள் என்று சொன்னால், வேற எந்த வழியும் நாடாதீங்க, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு முடிக்கிறான். சரி, இதுவும் நடக்கல, இதையும் மீறி அவன் அப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு இருக்கும். ஆனால் தான் தலாக் என்பதே சொல்லும். தலாக் என்பதை எப்படி சொல்லணும்? தலாக் தலாக் தலாக்கியா, ஒரு தடவை தலாக் சொல்லணும். எப்ப தலாக் சொல்லணும்? அந்த பெண்ணு மனைவி மாதவிடாய் காலத்துல எடுத்துக்கூடாது. அந்த பெண்ணு எப்படி இருக்கணும் சொன்னா, மாதவிடாயில இருந்து சுத்தமாக அந்த சூழ்நிலையில இருக்கணும். இவன் மாதவிடாயில சொன்ன ஈஸியா சொல்லிடுவான், ஏன் பேர முடியாது அந்த நிலையில இருக்கும்போது எவ்வளவு வேணாலும் வெறுப்புணர்வு வெளிப்படுத்துவான். இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க, சும்மா சொல்லக்கூடாது, மாதவிடாயில இருந்து சுத்தமாக அந்த நேரத்துல நீங்க சொல்லணும், சுத்தமா இருக்கணும், அப்பதான் நீங்க தலாக்கு சொல்லணும். அப்ப மாதவிடாய் டைம்ல தலாக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ இஸ்லாம் எப்படி சொல்லு பாரு, அதாவது எப்படியாவது சேர மாட்டார்களா, அவர்களுக்கு மத்தியில ஒரு அன்பு வந்ததாதா அப்படின்னு இஸ்லாம் பாக்குது. பிரிக்கவே சொல்லல, பிரிப்பது என்பது ஆக ஆக கடைசி கட்டதான் பிரிப்பது, பிரிவு என்பது கடைசி தான். அப்ப இப்படி சொல்லு, சரியா? சரி, அப்புறம் தலாக்கு, ஒரு தலாக்கு கொடுத்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன நடப்பு? அவளை உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி பத்தி விடுறதா? இஸ்லாம் சொல்றது அப்பெல்லாம் பத்தக்கூடாது, உங்க வீட்டுல தான் வைக்கணும். நீங்க அந்த பெண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும், செலவுக்கு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? அந்த பெண்ணோட உறவு கொள்ளக்கூடாது, படுக்கையில இருந்து பிரிந்து இருக்கணும். சரியா? இப்படி இருக்கும் போது எத்தனை மாதவிடாய் வரும் வரை அப்படி என்ன இருக்கணும்? இந்த மாதவிடாய் வரும் வரை அதுக்கு இடையில அவங்களுக்கு மத்தியில, சரி நம்ம தப்பா பேசிட்டோம், தப்பா சொல்லிட்டோம், அவசரப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு முடிவு கணவன் எடுப்பானே ஆனால் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, அப்ப சேரல, அந்த மாதவிடாய் காலம் வந்துருச்சு, திரும்ப சுத்தமாகிட்டான், அப்பவும் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பிரிந்துணர்வு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா, திரும்ப அவர் என்ன செய்யணும்? தலாக் சொல்லணும். அடுத்த மாசம் திரும்ப ஹைது வரணும், மாதவிடாய் வரணும். அதுக்கு பிறகு அவர் வந்து மாதவிடாய் சுத்தமான பிறகு என்ன செய்யணும்? மூணாவது தலாக் சொல்லணும். இந்த ரெண்டு மாசத்துக்கு இடையில ரெண்டு பேருக்கும் மனமாற்றம் ஏற்பட்டா சேர்ந்து கொள்ளலாம். ஏன்னா மூணாவது தடவை அவர் தலாக் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது சொன்னா, மூணு தடவை தலாக் சொல்லிட்டா சேர முடியாது, அது ஒரே நேரத்துல கிடையாது. அதை நம்ம கவனிக்கணும். இங்கதான் நம்ம பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரே நேரத்துல செய்வது என்பது தவறானது. அப்படி ஒரே நேரத்தில் ஒருவர் மூன்று அல்ல 300 தடவை சொன்னாலும் அது ஒன்றாகத்தான் கணக்கிடப்படும் என்பது நம்முடைய ஷரியத் அடிப்படையில் சொல்லக்கூடியது. சரியா? இப்ப மூணுக்கு பிறகு அடுத்த என்ன நிலை தெரியுமா? திரும்ப ரெண்டு பேரும் சேர முடியுமான்னு சொன்னா முடியாது. எப்ப சேர முடியும்? அந்த மனைவி இன்னொரு கணவனை தேர்வு செய்யணும், தேர்வு செஞ்சு ரெண்டு அந்த கணவனோட வாழணும். வாழ்ந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எப்பமா பிரச்சனை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகி, இதே போல அங்கேயும் தலாக்கு நடந்து அதுக்கு பிறகு வந்தாதான் இவங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் முடிக்கும். இஸ்லாம் ஏன் இவ்வளவு கடுமையா சொல்லுதுன்னு சொன்னா, இவன் யோசிக்கும், அதே மூணாவது தடவை சொல்லிட்டேன்னா நம்ம மனைவி கிடைக்காது, அப்போ அந்த இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்கணும், அப்படி கல்யாணம் முடிச்சு அது தெரியுதுன்ற இது பெரிய விஷயம், இது நடக்காத காரியம். ஒரு சமயம் நடக்கலாம், நடக்காம இருக்கலாம், செட்டப் பண்ணக்கூடாது. என்ன பண்றாங்க சமுதாயத்துல, இப்படி மூணு தடவை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வயசான குடிச்சு முடிச்சு வைக்கிறது, கை கால ஊனமுற்றவங்களை முடிச்சு வைக்கிறது, முடிச்சு வச்சு ஒரு பேருக்கு ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் தலாக் கொடுன்னு சொல்றது, சொல்லிட்டு அப்புறம் திரும்ப இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விளையாட்டுல இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கு. இதுவும் இருக்கக்கூடாது. ஏன் சொன்னா, அல்லாஹ் சொல்றான் நீங்க பயப்படணும், அல்லாஹ்வுக்கு தலாக் என்ற சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. நீங்க தலாக் என்று சொன்னா நீங்க அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்கிறான்? அறிகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்றான். அதனால சாதாரணமா என்ன செய்யக்கூடாது? தலாக் எடுத்துக்கூடாது. இதான விஷயம், இதுதான் நடப்பு, இதுதான் தலாக் சொல்லக்கூடிய முறை, சேரக்கூடிய முறை. இப்ப இந்த மூணு தலாக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்ததாக வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அவங்க அந்த பெண்ணு வந்து இதான் இருக்கணும், இதான் இருக்கிறது வந்து 3 மாதங்கள் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். சரியா? இந்த 3 மாதங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மாத விழாய் வந்தா அது இவனுக்கு ஏதாவது குழந்தை பிறக்குதா, அந்த நேரம் இருக்குதான்னு அறிந்து கொள்வதற்காக தான். அதே சமயத்துல சில பெண்ணுக்கு நம்ம சொல்றதை போல மாதவிடாயே வராம இருக்கும், அப்படி உள்ள சூழ்நிலை எத்தனை மாசம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? அது இஸ்லாம் சொல்லுது, அப்படி இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தா 3 மாசம் மொத்தத்துல கணக்கு வச்சுக்கங்க அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது. சரியா? அதே மாதிரி ஒரு பெண்ணு குழந்தைய உண்டா இருக்கிறான், இந்த நேரத்துல ஒருத்தன் தலாக் சொல்றான், அப்பனா குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் இதா இருக்கணும். அது எத்தனை மாசமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாளா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான் அவருடைய இச்சாகரம். இது இஸ்லாம் என்ன செய்து சொல்லுதுங்க, இதுதான் நடப்பு உண்மைக்கு. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல தலாக் என்பதை வேற வேற விதமா விமர்சனம் செஞ்சு யாரோ ஒருத்திக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், சிலருக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகள், அதை ஒட்டுமொத்தமாக சரீரத்திலே அது இருக்கவே கூடாது, அது சட்டமாகவே இருக்கக்கூடாது என்று சொல்வது ஒரு கேலி கூத்தா இல்லையா? இது முஸ்லிம்களை வந்து விளையாடி பார்ப்பதா இல்லையா? இது நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். அன்பில் பெரியவர்களை, இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாம் பதிவு செய்யணும். என்ன அப்படின்னு சொன்னா, சரிங்க ஆண்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு, இப்ப ஒரு பெண்ணை வந்து பிடிக்கல, கணவனோட வாழ பிடிக்கல, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, அதாவது ஆணை விட ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் எவ்வளவு அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கு பாருங்க, எவ்வளவு அளவுக்கு அழகா சொல்றதுன்னு பாருங்க. ஒரு பெண்ணு கணவனை பிடிக்கலையா, உடனே என்ன செய்ய வேண்டிய குடும்பத்தை வைத்து அல்லது ஜமாத்துல வைத்து என்ன செய்ய வேண்டிய, எனக்கு இவரோட வாழ பிடிக்கல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டா அப்பவே என்ன செஞ்சிடும், அங்க நிக்காக இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த தொடர்பும் இல்லாமல் ஆயிடும். ஆனா இவ சொல்லும் போது அவர் வந்து மகர் கொடுத்திருப்பாரா இல்லையா, அந்த மகர் தொகை இவ திருப்பி கொடுக்கணும். என்னெல்லாம் வாங்கி இருக்கிற மகர் என்ற பெயரா, அதை வந்து திருப்பி கொடுக்கணும். இஸ்லாம் சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்துல பரீரா என்ற ஒரு அம்மையார் வர்றாங்க, பரீரா என்ற ஒரு அம்மையார் வர்றாங்க. இவங்க அடிமையாக இருந்தவங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்க, அவங்க வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க, அடிமையா இருந்தவங்க வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லா, என் கணவரோட என்ன வாழ விருப்பம் இல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே, அப்போ ஏன் இப்படி வாழலாம, சேர்ந்து வாழலாம, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்ன செய்ய கேட்கிறேன், ரொம்ப கேட்கல கேட்கல, சேர்ந்து வாழலாம் தானே. ஏன்னு சொன்னா அவருடைய அந்த பெண்ணுடைய கணவர் வந்து இவர் இந்த பெண்ணை ரொம்ப நேசிக்கிறான். இப்ப நேசிக்கும் போது எந்த அளவுக்கு நேசிய நேசம் சொன்னா, அவர் அழ ஆரம்பிக்கிறார், ஏங்கிற நம்ம மிஸ் ஆகுது, இப்படி ஒரு பெண்ணு கிடைக்காம போதேன்னு அவர் நினைக்கிறார், சொல்ற அப்போ அழுகிறார். இத சுற்றுலாத்துல பாக்குறாங்க, பார்த்துட்டு பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அப்பா சொன்னாங்க, அவங்கள பா சொல்றாங்க, அப்பாஸ் அவர்களே பாத்தீங்களா எப்படி இந்த இவரு மனைவி மேல எவ்வளவு பாசமா வச்சிருக்கிறாரு, ஆனா அந்த பெண்ணை பாத்தீங்களா ஒரு குடியில அப்படி ஒரு பிடிவாதமா நிக்கிற பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீங்க சேர்ந்து வாழலாம் தானம்மா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எனக்கு கட்டளை போடுறீங்களா, அல்லது நீங்க உங்களுடைய அதாவது கட்டளையா, அல்லது நீங்க வந்து அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி அங்கேயே முடிச்சுக்கிறான். இதே மாதிரி இன்னொரு பெண் வர்றாங்க, சாபித்து அவங்களுடைய மனைவி வர்றாங்க, யார சொல்லுங்களா, என்னுடைய கணவர் வந்து அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லனா மார்க்க அடிப்படையிலும் சரி குணரீதியிலும் சரி அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இல்ல, ஆனா அவரோட சேர்ந்து தொடர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னா நான் இறை மறுப்புக்கு போயிருவனோ அப்படின்னு நான் பயப்படுறேன். என்ன நான் பயப்படுறேன், ஏன்னா அந்த இதுல சரியில்லைன்னு அர்த்தம் விளங்கிட்டே இல்லையா, ஆள் கேரக்டர் நல்லதான், ஆனா எதுல வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா அப்ப அதுல வாழ முடியுமா, முடியாது. அப்ப இப்படி சொன்ன உடனே சுஸ்தலாசன் சொல்றாங்க, எம்எல்ஏ அவன் செஞ்சு ஒரு தோட்டத்தை வாங்கினியா இல்லையா மகராக, அதை நீ திரும்பி கொடுன்னு சொல்றாங்க. அப்ப நான் கொடுத்துறேன்னு சொல்றாங்க, அப்படியா இந்த அப்பா உங்க தோட்டத்தை நீ வாங்கிக்கோ, உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ரத்து ஆயிடுச்சு கல்யாணம். அப்போ பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி அங்க முடிவெடுக்கப்பட்டால் அதோட முடிந்துவிட்டது. ஆணை போன்ற மூன்று அவகாசம் என்ற ஒரு நிலை பெண்ணுக்கு இல்லை என்பதே பெண் உரிமைக்கு மிகப்பெரிய அளவுல சரியத்து வாங்கி இருக்கிறது என்பதை நம்ம நேரத்தில் செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஆக அன்பிற்குரியவர்களை, இதாங்க குழா என்று சொல்வோம், இதுக்கு பெற்ற குழா, இப்படி குழா இந்த மாதிரி ஆனதுக்கு பின்னாடி அவ ஒரே ஒரு மாதம் மட்டும் இந்த இடத்தையும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதுதான் சரியத்தினுடைய நிலைப்பாடு. எனவே அன்பிற்குரியவர்களை, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனங்களை கொண்டு போய் மக்களை எப்படி எப்படிலாமோ திசை திருப்புறாங்க பாருங்க. சரி, சரியத் சட்டத்தை விட்டுருவோம், உங்க வாழப்படி வரும், கனவு மனைவி பிடிக்கல என்ன செய்யறது, கனவு மனைவி வாழ்க்கையில் என்ன செய்யறது, நீங்க என்ன பண்றீங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போவீங்க, கோர்ட்டு கொண்டு போன உடனே தீர்ப்பு கிடைக்குமா, போய் அங்க போய் அழைஞ்சிக்கிட்டே இருக்கணும், எத்தனை வருஷமா 3 வருஷம் ஆகும் போய்கிட்டே இருக்கும். அப்ப அந்த கனவை உங்களுக்கு ஏதாவது செலவு காத்துருவானா தரமாட்டான். அப்ப இப்படியே போது, அப்ப இதுக்கு ஒரு தீர்வு வேண்டுமா இல்லையா, அப்ப இஸ்லாம் சொல்லுது இதை கையாளப்பான்னு சொல்லுது. ஒரு கணவன் மனைவிக்கு வாழ விருப்பம் இல்லாம போலி வாழ்க்கையை வாழ முடியுமா, முடியாது. இன்னைக்கு பாக்குறோம் நாட்டினுடைய பிரதமர் நம்ம இஸ்லாம் இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துகிறது, நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதரிகள் எல்லாம் கொதிக்கிறாரா இல்லையா, அவருடைய மனைவியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்னை அவர் அழைத்தால் அவருக்கு சேவை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். அப்ப அங்க பிரச்சனை நடக்குது. இப்ப கெட்டின மனைவிய பிரச்சனை, இவர் வந்து அடுத்த மார்க்கத்துள்ள நுழைந்து அந்த மக்களை பார்த்து என்னுடைய சமூகம், என் சகோதரி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்குது? எப்படி நுழைய முடியும்? அடுத்தவருடைய சரீரத்துல எப்படி நுழைய முடியும்? இன்னைக்கு பாக்குறோம், பலதார மனத்தை எடுத்து நாங்க விமர்சனம் பண்றாங்க. நாலு கல்யாணம் முடிக்கிறாங்க, பல கல்யாணம் முடிக்கிறாங்க. இன்னைக்கு சதவீதத்தை எடுத்து பார்த்தா முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் தான் அதிகமான கல்யாணம் என்ற பெயரால அவர்கள் சின்ன விட்ட வைத்திருக்கிறாங்க. இதுக்கு சட்ட அனுமதி கொடுக்குது. கூத்தா இல்லையா? முறையா கல்யாணம் முடிக்கிறதுக்கு தகுதி இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அவருக்கு திறமை இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது இஸ்லாம் அதை ஒரு சலுகையா பயன்படுத்தி சொல்றது தவிர ஆளாக கட்டளையாக கொடுக்க இல்லை. ஆனா அது இன்னைக்கு விமர்சனம் செஞ்சுட்டு அவர்கள் வாழ்ந்த சின்ன வீடுகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு நியூஸ், பிரபல நடிகர், பிரபல நடிகர் அவர் எல்லாம் சமுதாயத்துக்காக வேண்டி ஒரு நிறைய சிறப்புகளை செய்யக்கூடியவர் அப்படின்லாம் சொல்றவங்க மூணாவதாக உன்னை வைத்துக் கொண்டு அது வேண்டாம். இப்படி ஏன் இஸ்லாம் சொல்றது? ஒரு பெண் பாதிக்கப்படுது, இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? தெரிய மாட்டேன். அதே மாதிரி போன மாசம் ஹைதராபாத்ல 13 வயசு உள்ள ஒரு சிறுமி பெண்ணு, அவ மத அடிப்படையில, அந்த மத அடிப்படையில ஏதோ ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி பட்டினியாக இருந்து அவ உயிரே இல்லாம போய் அதே போய் செத்துறான். அதெல்லாம் அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம். எனவே அன்பிற்குரியவர்களை, இதை நம்ம தெளிவாக புரிந்து இது போன்ற விழிப்புணர்வு நமக்கு மத்தியில இருக்கணும். மார்க்கத்தை நம்ம படிக்கணுங்க, நம்ம தெரியணும். நம்ம தெரியாம உட்காந்துக்கிட்டு நம்ம சனாக்குனா என்ன செல்லன்னு சொன்னா அவன் நாளைக்கு அவங்க பேசுறதுக்கு வழி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால நம்ம தெரிந்து சட்டங்களை எடுத்து சொல்லணும், இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு சொல்லணும். கடைசியாக என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னவென்றால், மாஷா அல்லாஹ், பல அமைப்புகள் சேர்ந்து சமுதாயம் என்று வரும்போது, ஷரியத்துல கையை வைத்து விடுகிறார்கள் என்று வரும்போது கொதித்து எழக்கூடிய ஒரு நிலைக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு மனசுல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம, சிக்கல் இல்லாம, குரோதத்தன்மை இல்லாம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இருக்கிறோம் பாருங்க. இந்த ஒன்றிணைப்பு தான் நிச்சயமாக இஸ்லாம் எதிர்பார்க்க. அல்லாஹ் சொல்றான், இறை மறுப்பாளர்கள் தங்களுக்கும் மத்தியிலே அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார். அவர்களை போன்று நீங்கள் நெருங்கி இருக்கவில்லை என்றால் இந்த பூமியிலே மிகப்பெரிய குழப்பம், பசாது ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்மகிட்ட அந்த ஒன்றிணைப்பு என்ன செய்யணும்? வள்ளுவா இன்னும் ஸ்ட்ராங்கா என்ன செய்யணும்? இருக்கணும். எனவே அன்பிற்குரியவர்களே, யுரீதுன யுத்ஃபிஉ நூர் அல்லாஹி அஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஜோதியை, ஒளியை தங்களுடைய வாய்களால் அணைக்க விரும்புகிறார்கள். வல்லாஹு முதிம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், அல்லாஹ் தனது ஒளியை இந்த உலகத்திற்கு முழுமையாக்கி தருவான், காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், அப்படி கொண்டால் உங்களுடைய பலம் கொன்றுவிடும். அல்லாஹ் சொல்றான், அப்ப கருத்து வேறுபாடு சமுதாயமா ஒன்றிணைந்து இருப்போம், சரியத்துல விளையாடுகிறார்கள் அதற்கு எதிராக களமிறங்குவோம். இப்படிங்கிற ஒன்றிணைப்பு இன்ஷால்லா இன்னும் வலுவரணும், கடைசி வரையில் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹுத்தல, அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவான என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.